السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. اللهم ذكرني من القرآن ما نسيت وعلمني منه ما جهلت وفهمني تأويله يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின் அவருடைய தூதர் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறிய பிறகு இன்றைய இந்த அமர்வை ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹுவிற்கு கடன் கொடுங்கள் என்ற இந்த செய்தியை கேட்கும்போது சிலருக்கு புதிதாக தெரியலாம். அதாவது, குர்ஆனோடு வாழாத, ஹதீஸோடு வாழாத மக்களுக்கு இந்த வார்த்தை ஒரு புதிய வார்த்தையாக தெரியலாம். அல்லாஹுவிற்கு கடன் கொடுப்பதா? அது எப்படி அல்லாஹுவிற்கு கடன் கொடுப்பது? அதற்கு விளக்கம் என்ன என்று சிலர் சந்தேகிக்கலாம், குழம்பலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கட்டும். இதை புரிந்தவர்கள் மிக குறைவானவர்களே. பொதுவாக செல்வத்தை தேடுகிற அந்த வேட்கை பலருக்கு இருக்கும். பலருக்கு அந்த ஆசை பேராசையாக இருக்கும். பலருக்கு அதுவே லட்சியமாக, குறிக்கோளாக, வாழ்க்கையாக, எல்லாமே செல்வமாகவே இருக்கும். ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகும் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அதிகமாக பொருள்களை சேகரிக்க வேண்டும் என்ற உங்களது ஆசை உங்களை மறதியில் ஆழ்த்திவிட்டது. அது செல்வத்தை தேடுவதிலே உங்களை ஈடுபடுத்தி அல்லாஹுடைய வழிபாடுகளை விட்டு உங்களை மறக்கடித்து விட்டது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இதிலேயே நீங்கள் இருந்து கபர்களை சந்திக்கின்ற, அதாவது மரணத்தை சந்திக்கின்ற நிலைக்கும் வந்துவிட்டீர்கள். காசு பணம் என்று அதற்கு பின்னால் அலைந்து 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 தன்னை தொலைத்து, தனது குடும்பத்தை தொலைத்து, வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து அதிலே நீங்கள் முழுமையாக உங்களை அழித்து கொண்டீர்கள். மரணம் உங்களை கவிப்பிடித்து கொண்டது. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யார்? எல்லாம் பணம்தான், எல்லாம் மணிதான், செல்வம்தான், காசு பணம். இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஈஸ அப்துத்தீனார், தஈஸ அப்துத்திர்ஹம். திர்ஹமுக்கு, தீனாருக்கு அடிமையானவன் நாசமாகட்டும். தமிழிலே சொல்வார்கள், காசு பிசாசு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பணப்பேய் அவனை பிடித்திருக்கிறது. அதாவது தேட்டம், ஆசை, பேராசைக்கு மேல் ஒரு நிலை. அவனுக்கு உலகத்தில் எதுவும் தெரியாது, பொருளாதாரம் ஒன்று மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியும். சரி நம்பிக்கையாளர்களே, ஒரு மூமின் ஒரு ஈமானை தனது உள்ளத்திலே வைத்திருக்கின்ற ஒரு மனிதனுடைய நிலைமை நிச்சயமாக இதிலிருந்து மாறுபட்டு இருக்க வேண்டும். இந்த நிலை ஒரு காஃபிருடைய, ஒரு இறை மறுப்பாளருடைய நிலையாக இருக்கலாம், ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நிலையாக இருந்துவிடக் கூடாது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா மூமின்களை அழைத்து சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். மூமின்களே, உங்கள் செல்வம், உங்கள் பிள்ளைகள் அல்லாஹுடைய நினைவூட்டலை விட்டு, அல்லாஹுடைய வேதத்தை விட்டு உங்களை வேறு ஒன்றிலே ஈடுபடுத்தி விட வேண்டாம், உங்களை மறதியில் ஆழ்த்திவிட வேண்டாம். நம்பிக்கையாளர்கள் காஃபிர்களுடைய அந்த தன்மையில் விழுந்து விடக்கூடாது. புரிகிறதா? இறை மறுப்பாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மறுமை இல்லை, மறுமையில் அதாவது மறுமையின் மீது நம்பிக்கை இல்லை, விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லை, சொர்க்க நரகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு இருப்பதெல்லாம் அவர்களுக்கு அவர்கள் கண்முன்னால் காணுகிற இந்த உலக வாழ்க்கைதான். இதற்காகவே வாழ்கிறார்கள், இதற்காகவே தேடுகிறார்கள், இதற்காகவே அழிகிறார்கள். முடிந்தது. நமூத்து வனஹ்யா வமா நஹ்னு பிமபுஊஸீன் இன் ஹிய இல்லா ஹயாதுன துன்யா. இது எங்கள் உலக வாழ்க்கை, இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை. நாம் வாழ்கிறோம், செத்து விடுவோம், நாங்கள் மறுமை என்று ஒரு காலத்தில் எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் பேசிய பேச்சை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இன்றுதான் இன்றும் அப்படித்தான் பலருடைய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு மூமினை பொறுத்தவரை, ஒரு இறை நம்பிக்கையாளரை பொறுத்தவரை, அவருக்கு இதற்கு அப்பாற்பட்டு பல லட்சியங்கள், பல நோக்கங்கள், பல எல்லைகள் இருக்கின்றன. முதலில் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹ் என்னை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், நான் அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்த வேண்டும், அல்லாஹ் என்னை கொண்டு மகிழ வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட மூமின் தன்னையும் தான் சொந்தமாக்கி கொண்டதையும் அல்லாஹுவின் பொருத்தத்தின் வழியிலே அவன் வக்ஃபு செய்து விடுவான், அர்ப்பணித்து விடுவான். அவன் எப்படி வாழ்வான்? அல்லாஹ் எடுத்தது போக மீதி எனக்கு, அல்லாஹுவிற்கு கொடுத்தது போக மீதி எனக்கு, அல்லாஹுவிற்கு செய்தது போக மீதி என் தேவைக்கு என்று வாழ்வான். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை தன் சுய வாழ்க்கையிலும், தான் உரிமையாக்கிக் கொண்டிருக்கிற செல்வத்திலும், தனது உடைமைகளிலும் பொருள்களிலும் அவன் முதலில் அல்லாஹுடைய ஹக்கை, அல்லாஹுடைய உரிமையை முற்படுத்துவான், அல்லாஹுடைய கட்டளைகளை முற்படுத்துவான். அது நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு அவன் தன்னை அதில் பார்ப்பான். இது ஒரு அடிப்படை நிலை. இன்னும் ஈமானிலே யார் உயர்ந்து கொண்டே செல்கிறார்களோ, இறை நம்பிக்கையிலே மேன்மையை, இறை நம்பிக்கையிலே உயர்வை பெற்றுக்கொண்டே செல்கிறார்களோ, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தனக்கென்று கூட எதையும் மிச்சப்படுத்திக் கொள்ளாமல் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கொடுத்துவிட்டு, அல்லாஹுவிற்காக செலவழித்துவிட்டு, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு மறுமையை கொடுத்தால் போதும், சொர்க்கத்தை கொடுத்தால் போதும் என்று சொர்க்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹுடைய கட்டளைகளை முற்படுத்திவிட்டு, அல்லாஹுடைய கடமைகளை செய்துவிட்டு எஞ்சியதை தனக்கு வைத்துக் கொள்வார்கள், செலவழிப்பார்கள். இவர்கள் பழிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஈமான் இறை நம்பிக்கை உயர உயர உயர, இறையச்சம் அதிகமாக அதிகமாக, மறுமையின் மீதுண்டான நம்பிக்கை அதிகமாக அதிகமாக, இன்னொரு கூட்டத்தார்களோ எப்படி இருப்பார்கள்? அனைத்தையும் அல்லாஹுவின் பாதையிலே, அல்லாஹுவிற்காக அவன் எங்கே விரும்புகிறானோ அங்கே அர்ப்பணித்து விட்டு, தான் வறுமையிலே, சிரமத்திலே, பசி பட்டினியிலே, பஞ்சத்திலே இருந்தாலும் அதையெல்லாம் ஈமானை கொண்டு, தக்வாவை கொண்டு, அந்த பற்றற்ற ஜுஹுத் என்ற தன்மையை கொண்டு சகித்து கொண்டு, தனது மறுமை வாழ்க்கையை சீரடைய வேண்டும்,
தனது மறுமை வாழ்க்கை உயர வேண்டும், சொர்க்கத்திலே அல்லாஹ் உயர்ந்த பதவிகளை எனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை வெகு அற்பமான, மிக சொற்பமான ஒரு வாழ்க்கை அது. இதை அவர்கள் பொருட்படுத்தியதே இல்லை, பொருட்படுத்தவும் மாட்டார்கள். இப்படி இரண்டு கூட்டத்தார்கள் மூமின்களிலே இருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் மூமின்களில் இருக்கவே கூடாது. அது என்ன கூட்டம்? அது காஃபிர்களுடைய தன்மைகளை கொண்ட கூட்டம். காஃபிர்களுடைய தன்மை என்ன? தனக்கு போக மீதத்தை கூட இறை பொருத்தத்தின் வழியிலே செலவழிப்பதற்கு தயங்குவான். அவனுக்கு தான், தன் குடும்பம், தன் சுகபோக வாழ்க்கை, இதில்தான் அவனது லட்சியம் இருக்குமே தவிர அதற்கு மேல் தன்னை படைத்த இறைவனின் உரிமை கடமை என்று எதையும் அவன் பொருட்படுத்த மாட்டான். புரியுதுங்களா? இப்போது நாம் பார்ப்போம் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கின்றான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் இப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹுவிற்கு கடன் கொடுப்பவர், அல்லாஹுவிற்கு கடன் கொடுக்கிற மனிதர் எவரும் இருக்கிறார்களா? எப்படிப்பட்ட கடன்? அழகிய கடன். அது அழகிய கடன் என்றால் என்ன? அந்த கடன் வாங்கப்பட்ட விதத்தை விட சிறப்பாக திரும்ப கொடுக்கப்பட வேண்டும், நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும், தேவையாகின்ற அந்த நேரத்திலே இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும், இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்கு கடன் கொடுப்பது அப்படித்தான், அழகிய கடன் கொடுக்கிறீர்கள். அக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுங்கள். இப்போது ஒரு கேள்வி, அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பது என்றால் என்ன? இந்த யூத முட்டாள்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் அறிவு கொடுத்தும் அதை பயன்படுத்தாத முட்டாள்கள். அல்லாஹ் அவர்களை சிறப்பித்திருந்தும் அந்த சிறப்பிற்கு ஏற்ப நடக்காத வீணர்கள், மட்டமானவர்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து குர்ஆனிலே புகழ்ந்து புகழ்ந்து சொல்லி, இந்த புகழ்ச்சிக்களெல்லாம் தகுதி இல்லாமல் பாவங்களை செய்து குரங்குகளாக மாற்றப்பட்டீர்களே, பன்றிகளாக மாற்றப்பட்டீர்களே, ஈசாவின் நாவினால், தாவூதின் நாவினால் சபிக்கப்பட்டீர்களே என்று அவர்களை இகழ்ந்து சொல்லுகின்றான். இன்னும் சொல்ல போனால் பூமியிலே நடமாடுகிற மனிதர்கள் மிருகங்களிலேயே கேடுகட்ட மிருகங்கள் இவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அந்த தன்மையிலிருந்து. இந்த யூதர்கள் குர்ஆனுடைய இந்த வசனம் இறக்கப்பட்ட போது, அவர்கள் பேசிய பேச்சு என்ன பேசினார்கள்? வக்காலத்தில் யஹூது யதுல்லாஹி மஹ்லூலா குல்லத் ஐதீஹிம் வலுஇனு பிமா காலு பல் யதாஹு மப்சூதத்தான் யுன்ஃபிகு கைஃப யஷா. அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன, அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன, அவன் ஏழையாக ஆகிவிட்டான். இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் ஏழையாகிவிட்டான், நாம் தான் செல்வந்தர்களாக இருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறான், அல்லாஹ் ஏழையாக ஆகிவிட்டான், நாம் செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் இப்படி சொன்ன காரணத்தால். அவர்களது கரங்கள் தான் கட்டப்பட்டிருக்கின்றன, என் இரு கரங்களோ விரிந்திருக்கின்றன, அவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி அவன் தர்மம் செய்கிறான், செலவழிக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த வசனம் இறக்கப்பட்ட போது ஒரு கூட்டம் இந்த வசனத்தை கேலி செய்தது, கிண்டல் செய்தது. எப்படி கிண்டல் செய்தார்கள்? அல்லாஹ் ஏழையாக ஆகிவிட்டான், அவனுக்கு தேவை ஏற்பட்டு விட்டது, நம்மிடத்திலே கடன் கேட்கிறான் என்று ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய கரங்கள் கட்டப்பட்டு விட்டன, அல்லாஹ்வுடைய கரங்கள் கட்டப்பட்டு விட்டன, இனி அவனால் தர்மம் செய்ய முடியாது, அவன் நம்மிடத்திலே தர்மம் கேட்கிறான் என்று பேசினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சபித்து வசனங்களை இறக்கினான். ஏன் அவர்களை அவன் சபிக்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை புரிந்து கொண்டும் அதை அவர்கள் கேலியாக, கிண்டலாக, பரிகாசமாக பேசினார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக என்ன நாடுகிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த வசனங்களை பரிகாசம் செய்தார்கள், அல்லாஹுவை கேலி செய்தார்கள். காஃபிர்களுடைய இன்னொரு கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா சூரா யாசினிலே சொல்வதை பாருங்கள். وَإِذَا قِيلَ لَهُمْ أَنْفِقُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا أَنُطْعِمُ مَنْ لَوْ يَشَاءُ اللَّهُ أَطْعَمَهُ إِنْ أَنْتُمْ إِلَّا فِي ضَلَالٍ مُبِينٍ. அல்லாஹ்வின் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுங்கள், செலவழியுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த வசனங்கள் அந்த இறை மறுப்பாளர்களுக்கு ஓதி காட்டப்பட்ட போது அவர்கள் அதை எப்படி பரிகாசம் செய்தார்கள் என்றால், அல்லாஹ் நாடினால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பான், உணவு கொடுப்பான், செல்வத்தை கொடுப்பான், அல்லாஹுதானே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் என்று நீங்கள் இந்த குர்ஆனிலே ஓதி காட்டினீர்கள், இப்போது எங்களை உணவளிக்கும்படி சொல்கிறீர்களே, நாங்கள் ஏன் உணவளிப்பதற்கு? அல்லாஹ் நாடினால் அவன் அவர்களுக்கு உணவளித்துக் கொள்கிறான், நாங்கள் ஏன் உணவளிக்க வேண்டும்? அனுத்தரிமு மன்லவ் யஷா உல்லாஹு அத்தஆமஹு, அல்லாஹ் நாடினால் எவர்களுக்கு உணவளிக்க ஆற்றல் பெற்றிருக்கிறானோ அவர்களுக்கு நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை பரிகாசம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை அவர்கள் கேலியாக, கிண்டலாக, தமாஷாக பேசினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த விஷயங்களை விளக்கத்தை கூறுவதற்கு முன்பு சொல்கிறேன் என்றால், சில செல்வந்தர்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது. முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற பல செல்வந்தர்கள் கூட தர்ம விஷயத்திலே, ஏழை எளியவர்களின் விஷயத்திலே காஃபிர்களை போன்று அவர்கள் மாறிவிட்டார்கள். தங்கள் செல்வத்திலே ஏழை எளியவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்களுக்காக நம் மீது கடமை இருக்கிறது, அவர்களுக்காக நாமும் செலவு செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் போய் இப்போது இந்த பிச்சைக்காரர்களுக்கு நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற அளவுக்கு வந்து விட்டார்கள். யாரை பிச்சைக்காரர்கள் என்று சொல்கிறார்கள்? நீங்கள் நினைக்கலாம், அதாவது தெருவிலே ஒரு சில நாணயங்களுக்காக யாசகம் கேட்டு செல்பவர்களை அவர்கள் சொல்லவில்லை, அல்லது அவர்களை மட்டும் சொல்லவில்லை. யாரையெல்லாம் பிச்சைக்காரர்கள் என்று சொல்கிறார்கள்? மஸ்ஜிது கட்டுவதற்காக கையேந்தி வருகிறார்களே அவர்களை சொல்கிறார்கள். மதரசாக்கள், இஸ்லாமிய கலாச்சாலைகள், இஸ்லாமிய கல்லூரிகள், இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் நடத்துவதற்காக கையேந்தி வருகிறார்களே அவர்களை சொல்கிறார்கள். ஏழை எளியவர்கள், யத்தீம்கள், அனாதைகள், இன்னும் தேவை உடையவர்களின் தேவைகளுக்காக பொது நிறுவனங்களை நிறுவி, பைத்துல் மால்களை நிறுவி, அதன் மூலமாக தேவை உடையவர்களுக்கு உதவி செய்வதற்காக முயற்சி செய்கிறார்களே அவர்கள் வரும்போது சொல்கிறார்கள். புரிகிறதா உங்களுக்கு? இவர்களை எல்லாம் சொல்கிறார்கள், இந்த பிச்சைக்காரர்களால் எங்களுக்கு சிரமம் அதிகமாகிவிட்டது. எந்த பிச்சைக்காரர்களால்? மஸ்ஜிது கட்டுவதற்காக வருபவர்களை பார்த்து, மதரசாக்களின் தேவைகளுக்காக வருபவர்களை பார்த்து, இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்களுக்காக வருபவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த பிச்சைக்காரர்களால் எங்களுக்கு சிரமம் அதிகமாகிவிட்டது. அப்படி பள்ளிவாச கட்டணம் தேவையா? அப்படி மதரசா கட்டணம் தேவையா? அப்படி சங்கம் நடத்த வேண்டும் என்ற தேவையா? என்று அவர்கள் மிக கேவலமாக பேசுவதை பார்க்கிறோம், புறக்கணிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களை திருத்துவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் யூதர்கள் பேசினார்கள், இப்படித்தான் முந்திய காலத்திலே காஃபிர்கள் பேசினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்கும் போது, அல்லாஹ்விற்கு அழகிய முறையிலே கடன் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது, எப்படிப்பட்ட ஒரு தூதை முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய நமக்கு சொல்கிறான் என்றால், நீங்கள் ஏழைகளுக்காக, தேவை உடையவர்களுக்காக எதை செலவு செய்கிறீர்களோ அது நீங்கள் எனக்கு கொடுத்த கடன் என்று அல்லாஹ் நமது மனதிலே பதிய வைக்க விரும்புகிறான். மிகப்பெரிய செல்வந்தன் அல்லாஹ், அவனை விட பெரிய செல்வந்தன் யாருமே இல்லை. அந்த ரப்புக்கு நாம் கடன் கொடுக்கும் போது அந்த கடன் அழகிய முறையில் திரும்ப கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா? நிச்சயமாக திரும்ப கொடுக்கப்படும். அந்த கடனை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான், இரட்டிப்பாக்கி கொடுப்பான். எப்போது கொடுப்பான்? அந்த கடன், அந்த தொகை நமக்கு மிக மிக தேவையாக இருக்கும் போது அந்த நேரத்திலே அதை நமக்கு திரும்ப கொடுப்பான். அப்படி என்றால் இந்த இடத்திலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? ஏழைகளுக்கு தர்மம் கொடுப்பதை, தானம் கொடுப்பதை, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இரண்டு வார்த்தைகளை இறுதி வரை நாம் பயன்படுத்தி கொண்டே வருவோம். ஒன்று ஏழை எளியவர்கள், இரண்டாவது தேவை உடையவர்கள். ஏழை எளியவர்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் நாம் உதவும் போது அந்த உதவியை அல்லாஹ் தனக்கு செய்யப்படும், தனக்கு கொடுக்கப்படும் கடனாக சொல்கிறான். அந்த கடனை மறுமையில் அல்லாஹ் திரும்ப அழகிய முறையிலே கொடுப்பேன் என்ற வாக்கையும் தருகிறான். இப்போது சில ஆயத்துகளையும் சில ஹதீஸுகளையும் சில சம்பவங்களையும் நாம் பார்த்து கொண்டு செல்வோம். முதலிலே இந்த மனப்பக்குவத்தை நாம் வரவழைக்க வேண்டும். இந்த மனப்பக்குவம், ஷைத்தான் கர்மித்தனத்தை ஏவுவான், ஷைத்தான் வறுமையை கொண்டு பயமுறுத்துவான். ஏனென்றால் இந்த பக்குவத்துக்கு வந்தால்தான் அடுத்து சொல்லப்படுகிற கருத்துகளும் சம்பவங்களும் புரிய வரும். இந்த பக்குவத்திற்கு வராத வரை என்ன சொல்லப்பட்டாலும் சரி, இதெல்லாம் இந்த காலத்தில் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அழகா போய்கிட்டே இருப்பீங்க. பேசினது வேஸ்ட். என்ன பக்குவம் இது? மனதிலே முதலிலே நாம் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமது மனதுக்கு, ஒவ்வொரு மனிதனும் நமது நப்சுக்கு புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் தானாரத்தன்மையை, விசாலத்தன்மையை, தர்மத்தை அல்லாஹ் ஏவுகிறான், விரும்புகிறான். ஷைத்தான் கருமித்தனத்தை, கஞ்சத்தனத்தை, நெருக்கடியை ஏவுகிறான், அதை கொண்டு பயமுறுத்துகிறான். தர்மம் யாருக்கு பிடித்தமானது? யாருக்கு பிடித்தமானது? ரஹ்மான் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. தாராளமாக கொடுத்து உதவுவது நெருக்கடி இல்லாமல் அது யாருக்கு பிடித்தமானது? அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. நீ தாராளமாக இருந்தால் நானும் உன்னோடு தாராளமாக நடந்து கொள்வேன், நீ கொடுத்தால் நானும் உனக்கு கொடுப்பேன். நீ கொடுக்க கொடுக்க நீ கொடுத்ததை விட சிறந்ததை, அதிகமானதை நான் கொடுப்பேன். இது யாருடைய வாக்கு? அல்லாஹ்வுடைய வாக்கு. ஷைத்தான் கருமித்தனத்தை, கஞ்சத்தனத்தை நேசிக்கிறான், அதையே மக்களுக்கு ஏவுகிறான். அவன் அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு அடியான் செலவழிப்பதை விரும்ப மாட்டான். கருமித்தனத்தை, கஞ்சத்தனத்தை உள்ளத்திலே போடுவான். அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கும் போது அவன் ஏவுவான், நீ இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தால் வருபவர்களுக்கெல்லாம், கேட்பவர்களுக்கெல்லாம் உன் நிலைமை என்ன, உன் குடும்ப நிலைமை என்ன, நீ பெற்ற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்று அவன் வறுமையை கொண்டு அச்சுறுத்துவான். புரியுதுங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரஹ்மானுக்கும் ஷைத்தானுக்கும் இடையில் உண்டான ரஹ்மானுடைய விருப்பத்திற்கும் ஷைத்தானுடைய விருப்பத்திற்கும் இடையில் உண்டான இந்த வித்தியாசத்தை உள்ளத்திலே முதலே கொண்டு வாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் உங்களது மனதை இயக்குங்கள், உங்களது எண்ணத்தை இயக்குங்கள். நீங்கள் எப்படி இயங்கப் போகிறீர்கள், யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள், யாருடைய கட்டளையை நிறைவேற்றப் போகிறீர்கள், யாருடைய வாக்குறுதியை நம்பப் போகிறீர்கள் என்று முடிவு செய்யுங்கள். நான் சொல்றது புரியுதுங்களா தம்பி? அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் கொடுப்பது, இது அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, சரியா? இப்படி தர்மம் கொடுத்தால், இப்படி அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்தால் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்வான் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சரி, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல் கருமித்தனம் காட்டுவது, கஞ்சத்தனம் காட்டுவது, அவர்களை புறக்கணிப்பது, இல்லை என்று சொல்வது, இது கஞ்சத்தனம் கருமித்தனம், இது ஷைத்தானுக்கு பிடித்தமானது, இது ஷைத்தானுடைய கட்டளை, சரியா? பிறகு ஷைத்தானுடைய வாக்குறுதி என்ன? நீ செலவழித்தால் நஷ்டவாளியாக ஆகிவிடுவாய், நீ செலவழித்தால் ஃபக்கீராக ஏழையாக ஆகிவிடுவாய். இது யாருடைய வாக்குறுதி? ஷைத்தானுடைய வாக்குறுதி. இப்போது முடிவு செய்வோம், ஒவ்வொருவரும் யாருடைய கட்டளையை, யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, யாருடைய வாக்குறுதி உண்மையானது? நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கிற ஒரு நேரம் வரும்போது, அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அது முடிவு செய்யும். நீங்கள் யாருடைய கட்டளையை நம்பினீர்கள், நீங்கள் யாருடைய வாக்கை நம்பினீர்கள், யாருடைய விருப்பத்தை செயல்படுத்தினீர்கள் என்பது. நம்முடைய சொல் மட்டுமல்ல, ரொம்ப ஒரு பெரிய போராட்டமான சோதனையான ஒரு நேரம் இது. இந்த சோதனையிலே, இந்த போராட்டத்திலே வெற்றி கண்டவர்கள் தான் நபியின் தோழர்கள் ரழியல்லாஹு அன்ஹும், முஹாஜிர்களும் அன்சாரிகளும். உலகத்திலே அப்படி ஒரு சோதனை அவர்களை தவிர வேறு யாருக்காவது வந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக அவர்கள் தோற்றிருப்பார்கள். ஆனால் அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகத்திலே அவர்களை பற்றி சொல்லும் போது, தனக்கு மிகப்பெரிய பட்டினியும் வறுமையும் இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை முஹாஜிர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர்கள் அந்த அன்சாரிகள் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்கிற அளவுக்கு அவர்களுடைய தர்மம், தர்மத்தின் மீது உள்ள ஆசை மிகைத்திருந்தது. எப்படி? மிச்சத்தை செலவு செய்ததல்ல, எஞ்சியதை செலவு செய்ததல்ல, இருப்பதும் தேவையை விட குறைவாக இருக்க. எப்படி? ஒரு மனிதன் வயிறு நிரம்ப சாப்பிடுவதற்கு சில கவலங்கள் உணவு தேவை, சில கவலங்கள் கூட இல்லை, ஒரு கவலம் தான் இருந்தது, அல்லது ஒரு சில பேரித்தம் பழங்கள் தான் இருந்தன. அதை கொண்டு ஒரு தனி மனிதன் அவனுடைய முழு பசியை கூட அடைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஒரு சில பேரித்தம் பழத்திற்கு முழு குடும்பமே தேவையுடையவர்களாக சிறுவர்களிலிருந்து பெண்கள் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்க, அதையும் அப்படியே அல்லாஹுவின் விருந்தாளிக்கு கொடுத்துவிட்டு தானும் தன் மனைவியும் அழுது கொண்டிருந்த தனது பிள்ளைகளும் பசியோடு தூங்கினார்களே, அவர்களுடைய தர்மத்தை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இப்படி இருப்பது ஒரு சில பேரித்தம் பழம், அது ஒரு தனி மனிதனுடைய பசியையே போக்க முடியாது என்று இருக்கும் போது, அந்த பேரித்தம் பழங்களுக்கு எத்தனை பேர் அங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? கணவன், மனைவி, பிள்ளைகள், அத்தனை பேரையும் பட்டினியாக போட்டுவிட்டு அல்லாஹுவின் தூதருடைய விருந்தாளிக்கு அதை கொடுத்துவிட்டு பசியோடு இரவு கழித்தார்களே, அவர்களுடைய தர்மத்தை நினைத்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் விரும்பியதை செய்தார்கள், அல்லாஹுவின் வாக்கை நம்பினார்கள். இன்று முஸ்லிம்களிலே பலர் கருமித்தனத்தால், கஞ்சத்தனத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கஞ்சனாக, கருமியாக, ஏழைகளை பார்த்தாலே முகம் சுருங்கும்படி, தேவையுடையவர்களை பார்த்தாலே கடுகடுப்பான முகம் உடையவர்களாக, அவர்களை விட்டு பழக்கத்திலே புறக்கணிப்பவர்களாக, அவர்களை விட்டு தெருக்களிலே புறக்கணிப்பவர்களாக, அவர்களை விட்டு சபைகளிலே புறக்கணிப்பவர்களாக. ஏன் எத்தனை செல்வந்தர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதையே புறக்கணித்து வாழ்கிறார்கள்? காரணம், மஸ்ஜிதுக்கு வருவதால் தன்னை ஏழைகள் பார்த்து விடுவார்களோ, ஏழைகள் அடையாளம் கண்டு விடுவார்களோ, அவர்கள் நம்மிடத்தில் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தால் மஸ்ஜிதுக்கே வராமல் முஸ்லிம்களுடைய முஹல்லாவை விட்டு வெகு தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்! இவர்களை என்ன சொல்கிறீர்கள்? இவர்கள் ஷைத்தானுடைய திருப்தியை ஏற்றுக்கொண்டார்கள், ஷைத்தானுடைய விருப்பத்திற்கு அடிமையானார்கள், ஷைத்தான் கூறிய வாக்கை நம்பினார்கள். ஷைத்தான் கூறிய வாக்கு என்ன? செலவழித்தால் செல்வம் குறைந்து விடும், செலவழித்தால் நீ தேவை உள்ளவனாக ஆகிவிடுவாய், உன் தேவைக்கு என்ன செய்வாய் என்று கூறிய ஷைத்தானின் வாக்கை நம்பினார்கள், அல்லாஹுவின் வாக்கை நம்பவில்லை. இப்போது நாம் என்ன இங்கே முடிவு செய்ய வேண்டும் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, நமது கையில் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை அதிலும் நமது தேவையை சுருக்கமாக்கிக் கொண்டு, முதல் கட்டத்தில் இந்த கட்டத்திலே உங்களை அல்லது என்னை சஹாபாக்களுடைய அந்த மூத்த தரம் இருந்தது. என்ன தரம் அது? தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுத்து விடுவது. சட்டை போட்டிருப்பாங்க ஒரு சஹாபி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கழட்டி கொடுத்துட்டு வந்துடுவார் வெறுமேனியோடு. இது என்ன அவர்களுடைய நிலை? இது முதல் கட்டமாக நாம் எதை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், நம் தேவைகளை, கண்டிப்பாக தேவைகள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும், நம் தேவைகளை சுருக்கமாக்கிக் கொண்டு, புரியுதா, நமது தேவைகளை சுருக்கமாக்கிக் கொண்டு அந்த நாம் மிச்சப்படுத்திய செல்வத்தை அல்லாஹுவின் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு செலவழித்து தர்மம் செய்து பழகுவது. இங்கே பெரும்பாலும் பார்த்தா இப்போ வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறீங்க, சில பேர் படித்து கொண்டிருக்கலாம், சில பேர் இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கலாம், தாய் தந்தைக்கு செல்வத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கலாம், குடும்பம் தேவை என்று உங்களுடைய ஆரம்ப கட்டத்திலே இருக்கலாம். எப்போது உங்களை போன்ற இந்த வாலிபர்களால் தர்மம் செய்ய முடியாமல் போகிறது என்றால், பெரும்பாலும் வரவை விட செலவை அதிகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இன்றைய வாலிபர்கள். சரியா? 10,000 ரூபாய் சம்பாதித்தால் அந்த மாச சம்பளம் எடுப்பதற்கு முன்பே அவர் கடனாளியாக அவர் இருக்கும்போது அவருக்கு தர்மம் கொடுக்கிற சிந்தனை எப்படி வரும்? சரி, இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஏன் மனிதன் கடனாளியாக மாறுகிறான், கடன் ஏன் ஏற்படுகிறது என்று நீங்கள் பார்த்தால், நமது பெரும்பான்மையான கடன் நமது ஆசைகளினால் ஏற்படுகிறதே தவிர நம்முடைய அவசிய தேவைகளினால் ஏற்படுவது கிடையாது. நான் சொல்றது புரியுதா? வாழ்க்கையோடு நமது இந்த ஆதாரங்களை சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி பேசினால்தான் புரிய வரும். ஏதாவது இங்கிருந்து ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மாற்றத்தை நீங்கள் எடுத்துச் செல்ல முடியும். அவசிய தேவைகளினால் கடன் ஏற்படுகிறதா அல்லது ஆசைகளினால் கடன் ஏற்படுகிறதா? ஒரு ஆண்டுக்கு 4 சுத்தமான நல்ல ஆடைகள், அதிகப்படியாக இன்றைய வாழ்க்கைக்கு 4 ஜோடி ஆடைகள் நமக்கு போதும் என்று இருக்கும்போது இவர் எடுப்பதோ 40 ஆடைகள். எங்க கடையை பார்த்தாலும் உள்ளார பூந்துருவார் என்றால் இவர் ஏன் கடனாளியாக மாற மாட்டார்? எது பிடித்தாலும் அதை வாங்க வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது அது தேவையோ அவசியமோ என்றெல்லாம் கிடையாது, பிடித்தது வாங்கினேன், என்ஜாய் பண்ண வேண்டாமா வாழ்க்கைய? இப்படி இல்லாமா கருமையா இருப்பது? எதற்கு கருமையா இருப்பது? கருமித்தனம் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்காமல் இருப்பதை கருமித்தனம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவருக்கு சைத்தான் என்ன சொல்கிறான்? இவருடைய ஆசைகளுக்கு செலவு செய்யாமல் இருப்பதை கருமித்தனம் என்று சைத்தான் ஊதுகிறான் காதிலே. இப்படி தனது ஆசைகளுக்காக செலவு செய்துவிட்டு கடனாளியாக பலர் மாறுகிறார்கள். இருப்பதையும் செலவழித்து விட்டு கடன் வாங்கி ஆசைக்காக செலவு செய்கிறார்கள். எதை சொல்றேன் புரியுதா? எதை சொல்றேன்? இந்த ரொம்ப கண்ணியமா பிச்சைக்காரத்தனமா கிரெடிட் கார்டில் வாங்குறாங்க பாருங்க. என்னங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய கண்ணியமாங்க? பிச்சைக்காரன் அப்படிதானே அர்த்தம். கிரெடிட் கார்டுனா என்ன? கடன் அட்டை. இவருக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறோம்னு கடன் அட்டை வச்சிருக்கிறார். அது ஒரு சில அவசியமான ஒரு சில, அதாவது உலகளாவிய சில சட்டங்களுக்காகவோ அடிப்படை தேவைகளுக்காகவோ, அது வேற விஷயம். ஆனா எதற்காக? காசு இல்லைனாலும் நான் பார்க்கிற பொருளெல்லாம் வாங்கணும் என்பதற்காக இந்த கடன் அட்டை வைத்திருக்கிறார்களே. கிரெடிட் கார்டு என்கிட்ட எல்லா பேங்குடைய கிரெடிட் கார்டும் இருக்கு. அப்ப நீ அவ்வளவு பெரிய பிச்சைக்காரன், நீ அவ்வளவு பெரிய கேவலமானவன். ஒருத்தன்ட்ட கடன் வாங்குறதே கேவலம், நான் எல்லார்ட்டையும் கடன் வாங்கி வச்சிருக்கேன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு பெரிய பக்கிர்சான் அர்த்தம், நீ அவ்வளவு இழிவானவன் என்று அர்த்தம். இந்த சிந்தனையை மனசிலே பதிய வையுங்கள், சிந்தனையை மனசிலே பதிய வையுங்கள். அப்ப செலவை விட அதிகம், தேவையை விட அதிகமாக ஆசைகளை வாங்குவதிலே மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற கையிருப்பு போக கடன் வாங்கி செலவு செய்யும் அளவிற்கு அவன் வந்துவிட்ட போது இவன் இந்த சமூகம் எதை தர்மம் செய்யும் சொல்வது புரிகிறதா? இன்றைய கால வாலிப சமுதாயம் எதை தர்மம் செய்யும்? வீடு வாங்கி வைத்திருக்கிறான் வட்டி கடனுக்கு, வாகனம் வாங்கி வைத்திருக்கிறான் வட்டி கடனுக்கு, இது போக வீட்டு தேவைகளுடைய சாமான்களை வாங்கி வைத்திருக்கிறான் வட்டி கடனுக்கு. இப்படி அத்தனை ஆசைகளையும் வட்டி கடனுக்கு இவன் வாங்கி வைத்திருக்கும் போது இவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதை தர்மம் செய்வான்? இப்ப திருமணம் புரிந்து கொள்ளுங்கள், ஆசைகளை விட்டுவிட்டு தேவைகளுக்கு முதலிலே வாருங்கள். சொல்றது புரியுதா புரியலையா? ஆசைகளை விட்டுவிட்டு ஆசைகளுக்காக எதையும் வாங்காதீர்கள், தேவைகளுக்காக வாங்குங்கள். அப்படி தேவைகளுக்காக வாங்கும் போது அந்த தேவைகளும் அங்கே கொஞ்சம் நிதானியுங்கள். இது நமக்கு தேவையா தேவையா என்று ஒன்றுக்கு மூன்று முறை கேட்டு பாருங்கள். இது அவசியம் தேவைதான் என்று வந்துவிட்டால் அப்போது அதை வாங்குங்கள், இல்லை என்றால் இது அவசியமில்லாத தேவை, பின்னாடி அவசியமா தேவைப்படும் போது பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுக்கி விடுங்கள். இப்போது பாருங்கள், தானா நீங்க மாசம் முடியும் போது உங்க கையில கொஞ்சம் காசு நிச்சயம் மிச்சம் இருக்கும். எப்படி? ஆசைகளை தவிர்த்து விடுவது, தேவைகளையும் ஒன்றுக்கு மூன்று முறை இது தேவைதானா என்று யோசித்து அவசியமான தேவை இல்லை என்று வரும்போது அதையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவசியமான தேவைக்கு மட்டும் செலவு செய்வது என்ற நிலை வந்துவிட்டால், அவசியமான பொருளை மட்டும் வாங்குவது என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் நிச்சயமாக பணம் உங்களது சேவிங்கில் வந்துவிடும். இப்ப இந்த சேவிங்கில் வந்ததை கொண்டு தேவைகளை சுருக்கி, இதைத்தான் சொல்கிறோம் தேவைகளை சுருக்குதல், தேவைகளை சுருக்கு, தேவைகளை சுருக்கி அந்த மிச்சப்படுத்திய பொருளை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்வது. சரியா? இப்ப இந்த 50 ரூபாயை வைத்துக் கொண்டு நம்ம நினைக்கிறோம், இப்ப நிஹால் நினைக்கிறார் இந்த 50 ரூபாய்க்கு என்ன வரும், ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூட இன்னைக்கு 100 ரூபாயா போயிருச்சு அப்படின்னு யோசிக்கிறார் உதாரணத்துக்கு. ஆனால் அதே நேரத்தில் 50 ரூபாய்க்கு ஒரு 3 இட்லி சாப்பிட்டா 15 ரூபாயில முடிஞ்சிருமே, பாக்கி 35 ரூபாய் மிஞ்சுமேன்னு யோசிச்சா புரியுதா உங்களுக்கு? அப்ப 35 ரூபாய் மிந்தினால் இந்த 35 ரூபாயை கொண்டு நான் தர்மம் செய்யலாமே, ஒரு ஏழை மாணவனுக்கு உதவலாமே. நம்மள மாதிரி ஒரு மாணவன் வந்திருப்பான், அவனுடைய தந்தை அவனுக்கு செலவுக்கு கொடுத்திருக்க மாட்டார், அவருக்கு மாச ஃபீஸ் கட்டுறது வருட ஃபீ கட்டுறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் பொழுது அந்த மாணவனையும் நான் அழைத்து சென்று சாப்பாடு கொடுக்கலாமே. இப்படி ஒரு மாணவன் இப்படி யோசிக்கலாம், ஏன் 50 ரூபாயை விட்டுருங்க. ஆனா இந்த காலத்துல அந்த காலத்துல கொடுத்த 5 ரூபாய் இன்னைக்கு 50 ரூபாய் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு 5 ரூபாய் தான் உங்களுடைய கையிலே இருக்கிறது என்றால் 2 ரூபாயை உங்களுக்கு செலவழித்து விட்டு 3 ரூபாயை நீங்கள் மிச்சப்படுத்த நினைக்கலாம். அப்படி நினைத்தால்தான் உங்களால் தர்மம் செய்ய முடியும், அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்க முடியும். இல்லை என்றால் ஏத்த 5 ரூபாயை கொடுக்குறியா நீ, இதெல்லாம் எந்த காலத்துக்கு 10, இதெல்லாம் உன் காலத்துல வேணா 10 இருக்கும், 50 ரூபாயே போத மாட்டேங்குது, 500 ரூபாய் கொடுத்தான்னு பறிக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுவான். அப்படி இல்லை என்றால் அத்தா சட்டையை மாட்டி வச்சா பின்னாடியால கையை விட்டு தெரியாம எடுத்து போட்டுப்பான், அத்தா தானே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, தேவைகளை சுருக்குதல், அந்த தேவைகளையும் ஒன்றுக்கு இருமுறை யோசித்து விட்டு செலவழித்தல், பிறகு மிச்சப்படுத்தி அதில் ஏழை எளியவர்களை தன்னோடு இணைத்துக் கொள்ளுதல். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார். இப்படி நீ கொடுப்பது இது அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கடன். அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தால் ஏன் என்று சொன்னால், இதை நீங்கள் புரிய வேண்டும், நானும் புரிய வேண்டும். பெரும்பாலும் தர்மம் கொடுத்தல், கொடை கொடுத்தல், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்தல், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல் என்ற பேச்சை எடுத்தாலே சபையில் உள்ள எல்லாருக்கும் இது ஏதோ கோடீஸ்வரனுக்கு சொல்றாங்க, ஏதோ பெரிய லட்சாதிபதிக்கு மில்லியனருக்கு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா தம்பி? தர்மம் கொடை கொடுத்தல் சொன்னாலே பொதுவா என்ன நினைப்பு வருது, இதெல்லாம் கோடி கணக்கில் பெரிய காசு இருந்தா அவங்க கொடுக்கிற வேலைங்க, நம்ம எல்லாம் என்னங்க அப்படின்னு நினைப்பு. இல்லை, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுப்பதை எல்லோர் மீதும் கடமையாக்கினார்கள். அப்போ ஒருத்தர் கேட்டார், யார் ரசூலுல்லா ஒண்ணுமே இல்லாத ஒரு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் தர்மம் கொடுப்பதற்காகவே கஷ்டப்பட்டு தனது கரத்தால் சம்பாதிக்கட்டும், சம்பாதித்ததில் தனக்கு தேவையானதை செலவழித்துக் கொண்டு மீதத்தை செலவழிக்கட்டும் என்று சொன்னார். அடுத்து ஒருத்தர் கேட்கிறார், யார் ரசூல் அல்லாஹ், சரி அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நாங்க வேலை தேடி போனா வேலை கிடைக்கலையே சம்பாதிக்கிறதுக்கு, அப்ப என்ன செய்யறது? எப்படியோ நீங்கள் தர்மம் செய்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க வேலை தேடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் பிறருக்கு தீங்கு தராமல் இருப்பது அது நீங்கள் செய்கிற தர்மம் என்று சொன்னார்கள். நீங்கள் நல்ல வார்த்தையை பிறருக்கு பேசுவது அது தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு கண்ணில்லாத குருடருக்கு வழிகாட்டுவது தர்மம் என்று சொன்னார்கள். முடியாமல் சுமை தூக்கி செல்பவனுடைய சுமையை இலகுப்படுத்தி நீங்கள் அவனுக்கு உதவுவது இது ஒரு தர்மம் என்று சொன்னார்கள். ஆக தர்மம் செய்யாமல் சமூகத்தில் எவனும் வாழக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த சிந்தனையை முதல்ல காலில் தூக்கி கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு மூத்தாக்குங்க. என்ன சிந்தனை? லட்சத்தை கொடுத்தா கோடியை கொடுத்தா அப்புறம் நம்ம தர்மம் செய்வோம். எப்படி? நீ உன்னிடத்தில் 5 ரூபாய் இருக்கும் போது அதில் சிலதை தர்மம் செய்து பழகவில்லை என்றால் கண்டிப்பா 500 ரூபாய் இருக்கும் பொழுது அதிலிருந்து தர்மம் செய்ய மாட்டாய். பிறகு 5000 இருக்கும் போது அதிலிருந்து தர்மம் செய்ய மாட்டாய். பிறகு 500,000 இருக்கும் போது, பிறகு 5 கோடி இருக்கும் போது, 5 ரூபாயில் சிலவற்றையும் தர்மம் செய்து பழகக்கூடியவன் தான் 500 ரூபாய் கிடைக்கும் போது, அல்லாஹ் இப்ப எனக்கு இவ்வளவு அதிகமா கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ்க்கு நான் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பான். அல்லாஹ் இப்படியே சொல்லி காட்டுகின்றான். மக்களிலே சிலர் இப்படி பேசுகிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு நிறைய கொட்டி கொட்டி கொடுத்தா நாங்களும் கொடுப்போம் சொல்லிட்டு எப்படி சொல்கிறார்கள் கேள்வி? இந்த மாதிரி பேச்ச கேட்டிருக்கிறீங்களா? சில பேர் அல்லாஹ் எங்களுக்கும் கொட்டி கொட்டி கொடுத்தா நாங்களும் கொட்டி கொட்டி கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படியா? ஓ, நீ ஏழையாக இருக்கும் போது உன்னிடத்தில் இருக்கிற இந்த சில நாணயங்களை கொண்டு நீ தர்மம் செய்ய மாட்டாயா? சரி, உனக்கு நான் கொடுக்கிறேன், உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். அல்லாஹ் தனது செல்வத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கருமித்தனம் காட்டினார்கள், அவர்கள் புறக்கணித்து சென்றார்கள். நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்திவிட்டான். 5000 ரூபாய், 10000 ரூபாய் நீ மாதம் சம்பாதிக்கும் போது அதில் சிலவற்றை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்து நீ பழகவில்லை என்றால் அடுத்து 5,00,000 ரூபாய் நீ சம்பாதிக்கும் போது அல்லாஹ் மேல சத்தியமா நீ தர்மம் பண்ணவே மாட்டே. முடியாது உன்னால், ஏனென்றால் கர்மித்தனத்திலேயே நீ பழகி இருந்தாய், அதையே நேசித்திருந்தாய், உனது கைகள் எப்போதும் இறுக்கமாகவே இருந்தன, அதனால காசை இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்த்த உடனே கையை அப்படியே இறுகிக்குச்சு, தாரல வச்ச கை மாதிரி, தாரல ஓட்டின கை என்ன ஆகும், அந்த மாதிரி அந்த செல்வம் அவனை இறுக்கி கொண்டது, அவன் அந்த செல்வத்தோடு இறுகிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் அடிப்படை. அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலிருந்து முதலிலே கொடுங்கள், பிறகு அவன் அதிகத்தை கொடுப்பான். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யதிய யௌமுன் லா பை'உன் ஃபீஹி வலா குல்லத்து வலா ஷஃபா. நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் இனிமே கொடுக்க போவதிலிருந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நம்ம முட்டாள்கள் என்ன சொல்கிறார்கள், யா அல்லாஹ் நீ நிறைய கொடு அப்புறம் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சொன்னா முதலில் கொடுத்ததிலிருந்து கொடு. ஒரு ரூபாய் வைத்திருக்கிறாயா, அதுல எத்தனை பத்து காசு இருக்குது? பத்து பத்து காசு இருக்குது, நூறு ஒரு காசு இருக்கிறது. குறைந்தபட்சம் அதில் ஒரு பகுதியை தர்மம் செய், தர்மத்துக்காக எடுத்து வை. பத்து காசு இந்த காலத்தில் போட்டா யாரு வாங்குவான்னு பயப்படுறீங்களா? பரவாயில்ல, பத்து காசு எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு ரூபாய் கிடைக்கும், அதில் ஒரு பத்து காசு எடுத்து வையுங்கள். அடுத்து ஒரு ரூபாய் கிடைக்கும். இப்படி குறைந்தபட்சம், இது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஃபக்கீரா இருந்தாலும் கூட, ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணம். இப்படி நீங்கள் சேர்த்து கொண்டே இருந்தால் நிச்சயமா அது ஒரு அஞ்சு ரூபாயா மாறுமா மாறாதா சொல்லுங்க? அது ஒரு பத்து ரூபாயாக மாறுமா மாறாதா? பிறகு அது ஒருத்தருடைய பசியை போக்குமா போக்காதா? அந்த பத்து ரூபாய், இப்ப ஒருத்தர் பத்து ரூபாய் சேர்க்கிறாரு, இப்படி பத்து ரூபாயாக சேர்த்து மாசம் வரும்போது ஒரு முன்னூறு ரூபாய் சேர்கிறது என்றால், இந்த முன்னூறு ரூபாயை வைத்து ஆடை இல்லாத ஒரு ஏழைக்கு ஆடை வாங்கி கொடுக்கலாமா முடியாதா? நூறு ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்கலாம், நூறு ரூபாய்க்கு ஒரு கைலி வாங்கி கொடுக்கலாம். யோசித்து பாருங்கள், இந்த வாலிப காலத்திலே அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு ஏழைக்கு ஆடை கொடுத்தவராக நீங்கள் மாறலாம். அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு ஆடை, ஒரு ஏழைக்கு ஆடை அணிவித்தவராக நீங்கள் மாறலாம். உங்க அத்தா உங்களுக்கு காசு கொடுத்தார், ஆயிரம் ரூபாய் கொடுத்தார், சட்டை வாங்கிப்பான்னு சொல்லிட்டு என்ன நிஹால் சாதாரணமாக ஆகிவிட்டது என்று. சரி, ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாரு சட்டை வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு, இந்த என்ன செய்கிறாரு, ஐநூறுரூவாய்க்கு அத்தா ₹500 பத்தாவது தான் சட்டை வாங்குறதுக்கு, அந்த பிராண்டு சட்டை இன்னொரு 250 ரூபா வேணுதா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, எப்படி சரித்தா அலமதுல்லா அப்படின்னு போயிட்டு ஒரு ₹300 தனக்கு பிடிச்சமான ஒரு சட்டை, இவர் கொஞ்சம் நல்ல பூ போடுறவராக இருந்தால் வாங்கிக்கிட்டு ₹200 மிச்சப்படுத்தி வச்சு, ஏழை அவனுக்கு ₹300 அளவுக்கு சட்டை தேவையில்லை, அவருக்கு ஒரு ₹100 சட்டை இருந்தாலே போதுமானது, அவருக்கு ஒரு ₹100 சட்டையும் அவருக்கு ஒரு ₹100 கைலியும் வாங்கி கொடுத்துட்டா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த சிறு வயதிலேயே எப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு அத்தா சாப்பாடு, இந்தப்பா இப்போ ஏதாச்சும் நல்லபடியாக சாப்பிட்டு வாங்கப்பா, வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு ஆகல, இந்த ஒரு 1000 ரூபா வச்சுக்க அப்படின்னு கொடுத்து விட்றாங்க. அப்போ கணக்கு போடுறீங்க, 1000 ரூபாயில் 10-100 ரூபா இருக்குது, 1000 ரூபாயில் 10-100 ரூபா இருக்கு. நம்ம 3 பேர் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இந்த 1000 ரூபாய் அப்படியே வலிச்சு செலவழிக்கிறதுக்கு பதிலாக, 4 கறியை சொல்றதுக்கு பதிலாக 2 கறியை சொல்லி நம்ம 4 பேரும் ஷேர் பண்ணிப்போம். எப்படி? தேவையான அளவு உணவு வாங்கி மிச்சம் வைக்காமல் நாம் சாப்பிடுவோம். புரியுதுங்களா? இப்படி செலவு பண்ணா நிச்சயமா இவங்களுக்கு 500 ரூபாயில் அந்த சாப்பாட்டு தேவை பூர்த்தி ஆகலாம். மிச்சம் பாக்கி எவ்வளவு இருக்குது? மீதம் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 500 ரூபாய் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 500 ரூபாயை வைத்துக் கொண்டு முஹல்லால யாராவது ஏழை வீடு கண்டிப்பா நிச்சயமா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு 1 கிலோ அரிசி 20 ரூபான்னு சொன்னா, அல்லது வேற ஏதாவது ஒரு தேவை, பருப்பு என்ன அந்த மாதிரி ஒரு தேவையை 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் வீட்டில் போய் அவங்க வீட்டில் தெரியாம ராத்திரில போய் இருந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வயசுல நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, அவங்க உங்களுக்காக உங்களுடைய வருங்காலத்துக்காக எப்படிப்பட்ட துஆவை உள்ளத்திலிருந்து செய்வார்கள், அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இந்த வயதிலே எப்படிப்பட்ட தர்மம் யோசித்து பார்த்தீர்களா? இப்ப பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹி முஸ்லிமிலே வருகின்ற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹு அஸ்ஸ வஜல் யகூலு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்லுவான், இப்னு ஆதம், இந்த விசாரணைக்கு மனிதனை அழைக்கும் போது, மனிதனே மரில்து ஃபலம் தஉதுனி, நான் நோயுற்றவனாக இருந்தேனே என்னை விசாரிக்க நீ வரவில்லையே. அப்ப உதாரணத்துக்கு அந்த மாதிரி உங்களிடத்துல காசு மிஞ்சிருக்கல, அந்த 500 ரூபாய்க்கு கொஞ்சம் மருந்து மாத்திரை வாங்கிட்டு போய், அல்லது ஏதாவது பழங்களை வாங்கிட்டு போய் ஒரு நோயாளியை சந்திச்சு கொடுத்துட்டு வரீங்க. நீங்க கண்டிப்பா உறவினர்களிலே வீடுகளில் யாராவது ஒருவர் வயது முதிர்ந்தவர் நோயுற்றவராக இருக்கலாம். இப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஆதமின் மகனே மரில் தூ ஃபலம் தஉதுனி, நான் நோயுற்று இருந்த போது என்னை நலம் விசாரிக்க நீ வரவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் குழம்பி போயிடுவான். யாரு? யாரு? இந்த மனிதன். அப்போது அவன் சொல்லுவான், யா ரப், கைஃப அஊதுக வஅந்த ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் இறைவனாயிற்றே நீ, நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க வருவது, இந்த நோய் சிரமோ துன்பம் இதெல்லாம் மனுஷனுக்கு உள்ளதாச்சு, நீ ரப்பாய், நீ ரப்பானவனே அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அமா அலிம்த அன்ன அப்தி ஃபுலானன் மரித ஃபலம் தஊதுஹு, என்னுடைய இந்த அடியான் நோயுற்றவனாக இருந்தான், அவனை நலம் விசாரிக்க நீ வரவில்லையே, அமா அலிம்த அன்னக லவ் உத்தஹு லவஜத்தனி இந்தஹு, நீ அவனை நலம் விசாரிக்க வந்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என் அடியானே என்று சொல்வான். இப்போ உங்களோட படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட்டில் கை ஒடிஞ்சிடலாம், கால் ஒடிஞ்சிடலாம், அல்லது ஏதாவது ஒரு காய்ச்சலில் அவர் படுத்திருக்கலாம், அவர்களுடைய குடும்பத்தார்களோ ஏழைகளாக இருக்கலாம், இருக்க மாட்டாங்களா? ஒரு வகுப்பில் படிக்கிற எல்லா மாணவர்களுமே பணக்காரங்களா சொல்லுங்க? இல்லையே. அவர்களில் யாராவது ஒருத்தர் நிச்சயமாக நோய் உற்று இருக்கலாம். அப்போ அவங்க வீட்டுக்கு நம்ம ஒரு 300 ரூபா 400 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஏதாவது சாமான் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, மருத்துவ செலவுக்கு செலவழிச்சு கொள்ளுங்க, நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தா ஏன் அவர்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு போகணும்? யோசிச்சு பாருங்க, போவாங்களா? ஒரு முஹல்லாவில் அந்த மாதிரி ஒருத்தர் நோயிட்டு இருக்கும் பொழுது முஹல்லாவில் உள்ள 1000 பேரும் ஆளுக்கு ஒரு 500 ரூபான்னு கொடுத்தா எவ்வளோ ஆச்சுங்க? இதுக்கு மேலே அவர் இனி பள்ளிவாசலில் துண்டு ஏந்தணுமா, அல்லது வட்டிக்கு கடன் வாங்கணுமா, அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸை அவர் நாட வேண்டுமா? முடிந்துவிட்டது. முஸ்லிம்களுடைய தேவைகளை அல்லாஹ் அப்படித்தான் நிறைவேற்றும்படி வைத்திருக்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் என்ன, எதுக்கு நம்ம கொடுக்கணுமா இவருக்கு அப்படிங்கிற புறக்கணிப்பு ஏன் வந்தது? கருமித்தனத்தால் வந்தது, கஞ்சத்தனத்தால் வந்தது, அல்லாஹுவின் வாக்கை நம்பாத காரணத்தால் வந்தது, அல்லாஹுவின் விருப்பத்தை தேடாத காரணத்தால் வந்தது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து அல்லாஹ் இன்னொருத்தனை கூப்பிடுவான், எப்ன ஆதம் இஸ்தத்அம்துக இஸ்தத்அம்துக ஃபலம் துத்இமுனி, உன்னிடத்திலே நான் உணவு கேட்டு வந்தேனே, எனக்கு நீ உணவளிக்கவில்லையே அப்படி என்று சொல்வான். அப்ப இந்த மனிதன் சொல்வான், கால யா ரப் கைஃப உத்இமுக, நான் எப்படி உனக்கு உணவளிப்பது, நான் எப்படி உனக்கு உணவளிப்பது, அன் தரப்புல் ஆலமீன், நீ அகிலங்களின் இறைவனாயிற்றே, உனக்கு இந்த தேவையெல்லாம் இல்லையே என்று சொல்லும் போது அப்போது அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அமா அலிம்த அன்னஹு இஸ்தத்அமக அப்தி இஸ்தத்அமக அப்தி ஃபுலானுன் ஃபலம் துத்இமுஹு, எனது இந்த அடியான் உன்னிடத்திலே உணவு தேவை கேட்டு வந்தான், உணவு தேவை கேட்டு வந்தான். அந்த உணவு தேவை என்பது எப்படி இருந்தாலும் சரி, பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, அல்லது எங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இல்லை, ஏதாவது ஒரு 100-200 ரூபா கொடுங்களேன், நான் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை கடனாக கொடுத்துட்றேன் என்று கேட்டாலும் சரி, தர்மமாக கேட்டாலும் சரி, இப்படி எந்த வகையிலே கேட்டாலும் சரி, அல்லது நல்ல பசித்தவனாக ஒருவரை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள், அப்படி இருந்தும் அவனை புறக்கணித்து விட்டு செல்கிறீர்கள், இந்த எல்லா சூழ்நிலைகளும் இதற்கு பொருந்தும். அல்லாஹ் சொல்வான் அந்த அடியானிடத்திலே, எனது அடியான இடத்திலே உணவு கேட்டு வந்தானே, அவனுக்கு நீ உணவளிக்கவில்லையே, அப்படி நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் ஆதமின் மகனே, அப்போது என்னை நீ அங்கே பார்த்திருப்பாய், என் அருளை பார்த்திருப்பாய், நான் உனக்கு அதற்கு பிரதிபலன் இங்கே கொடுப்பதை நீ கண்டிருப்பாய். பிறகு சொல்வான், எப்ன ஆதம் உன்னிடத்திலே நான் தாகித்து வந்தேன், தண்ணீர் கேட்டு வந்தேன், எனக்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லையே. இவனும் அப்படித்தான் சொல்லுவான், அகிலங்களின் இறைவனே உனக்கு நான் எப்படி தண்ணீர் கொடுப்பது? அப்போது அல்லாஹ் சொல்லுவான், கால இஸ்தஸ்காக அப்தி ஃபுலானும், எனது இந்த அடியான் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தான், ஃபலம் தஸ்தீஹி, அவனுக்கு நீ உணவு, அவனுக்கு நீர், அவனுடைய தாகத்தை நீ தீர்க்கவில்லை, அவனுக்கு நீ நீர் கொடுக்கவில்லை, அமா இன்ன கலௌ சகைதஹு வஜத்ததாலிக இந்தி, நீ அவனுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை அங்கே பார்த்திருப்பாய். இப்போது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், மறுமையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது, மறுமையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் போது இந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தனிமையிலே அமர்ந்து தன்னை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் நம்மிடத்திலே இப்படி விசாரணை செய்தால் அங்கே சென்று ஏதாவது நிவர்த்தனை தேடிக்கொள்வதற்கு வழி இருக்குமா? லௌலா அக்ரதனி இலா அஜலின் கரீப் فَأَصَّدَّقَ وَأَكُمْ مِنَ الصَّالِحِينَ. மௌத்துடைய நேரத்திலே மனிதன் அல்லா அல்லாவிடத்திலே சொல்வான், யா அல்லா இன்னும் எனக்கு கால அவகாசம் கொடு, நான் தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகி வருகிறேன் உன்னிடத்திலே என்று. இப்ப நம்ம கொஞ்சம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒத்து பார்ப்போம். அவர்களிடத்திலே இந்த பண்பு, இந்த எண்ணம், இந்த நன்மைகள் எப்படி மிகைத்திருந்தன? இப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொன்னோம், சூரத்துல் பக்கராவுடைய 245வது வசனம், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று. அப்போது யூதர்கள் என்ன பேசினார்கள், காஃபிர்கள் என்ன பேசினார்கள் என்பதை உங்களுக்கு சொன்னோம். இப்ப பாருங்க மூமின்கள் என்ன பேசுகிறார்கள். அப்ப அபுத்தஹ்தாஹ் என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள், நெருங்கி உட்காருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னல்லாஹ யுரீது மின்னா அல் கர்த், அல்லாஹ் நம்மிடத்திலே கடனை எதிர்பார்க்கிறானா, அல்லாஹ் நம்மிடத்திலே கடனை எதிர்பார்க்கிறானா என்று கேட்கிறார்கள். கால நஅம் அபத்தஹ்தாஹ், ஆம் அபத்தஹ்தாஹ், அல்லாஹ் கடனை கேட்கிறான், கடனை எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். அப்படியா அல்லாஹ்வின் தூதரே? கால அரினா எதக், அல்லாஹ்வின் தூதரே உங்களது கையை எனக்கு கொடுங்கள், உங்களது கையை எனக்கு விரித்து காட்டுங்கள். நபி அவர்கள் விரித்து காட்டுகிறார்கள். ஃபனா வலஹு யதஹு, தனது கரத்தை கொண்டு நபியின் கரத்தை பிடித்து அல்லாஹ்வின் தூதரே, கது அக்ரல்து ரப்பி ஹாயதி, எனது ரப்புக்கு நான் எனது தோட்டத்தை கடனாக கொடுத்து விட்டேன். அப்போது அவருடைய அந்த தோட்டத்திலே 600 பேரித்த மரங்கள் இருந்தன. அப்போது அவருடைய தோட்டத்திலே எத்தனை பேரித்த மரம்? 600 பேரித்த மரங்கள் இருந்தன. இப்ப இது உங்களுக்கு புரிகிறதா இருந்தா, 600 தென்னை மரம் உள்ள தோட்டம் எவ்வளவு பெருசு இருக்கும்? அதெல்லாம் மனத்துக்காரங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்க, நிறைய தென்னந்தோப்புலாம் பார்த்துருப்பீங்க. 600 தென்னை மரம் உள்ள ஒரு தோப்பு குறைஞ்சது எத்தனை ஏக்கர்ல இருக்கும்? ஒரு 2 ஏக்கர்ல 600 பேரித்த மரம், அது நெருக்க நெருக்கமா வச்சிருந்தா, கொஞ்சம் விசால விசாலமா வச்சிருந்தா அப்படியே 2 மடங்கு எண்ணிக்கை ஆயிடும். அப்ப அவ்வளவு பெரிய தொகையை என்ன சொல்கிறார்கள், ரொம்ப சாதாரணமா ரசூலுல்லாஹ்ட, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் கடன் கேட்கிறானா? ஆமாங்கிறாங்க ரசூல்லா. அப்படியா, கொஞ்சம் கையை காட்டுங்கன்னு காட்டிட்டு கையில பையத்து செஞ்சு கொடுத்த மாதிரி ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்துறாங்க. அப்ப அந்த 600 பேரித்தம்பளம் உள்ள தோட்டத்தை நான் உங்களுக்கு கடனாக கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, நேரா வர்றாங்க. எங்க வர்றாங்க? எங்க? இவர்களுடைய குடும்பத்தார்கள் அந்த தோட்டத்துல தான் வீடு கட்டி தங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கும் தோட்டத்துல வீடு இருந்துச்சுன்னு சொன்னா. வந்து கொண்டு வீட்டுக்கு வெளியிலே நிற்கிறார்கள், அந்த தோட்டத்துக்கு வெளியிலே நின்று கொண்டு, யா உம்மத் தஹ்தா, என் மனைவியே வந்துருங்க நீங்க. காலத் லப்பை, காலத் லப்பை, கணவனே ஆஜராகிவிட்டேன், சொல்லுங்கள் கட்டளையை. இவங்க மனைவிமார்கள் சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா, வேலையே இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறது இன்றைய மனைவிமார்கள். அன்றைய மனைவிமார்கள் யார்? லப்பைக் என்று சொன்னவர்கள். எப்படி? லப்பைக் வஸ்அதை, ஆஜராகி விட்டேன், வந்து விட்டேன், சொல்லுங்கள் கட்டளை. லப்பைக்கு அதான் அர்த்தம். அப்படி சொன்னவர்கள் அந்த காலத்து மனைவிமார்கள். இந்த காலத்து மனைவிமார் பொழுது அன்னைக்கு நாங்க சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த காலத்து மனைவிமார்கள். சரியா, யாரும் கோபிச்சுக்காதீங்க. காலத்து லப்பை, வந்து விட்டேன், ஆஜராகி விட்டேன், சொல்லுங்கள் கணவனாரே என்ன கட்டளை? இவங்க சொல்றாங்க பாருங்க, ஓஹுருஜி, வெளியே போ, வெளியே போ, வெளியே வாங்குறாங்க. அப்ப புரிந்து கொண்டார்கள். யார் புரிந்து கொண்டார்கள்? அந்த மனைவி புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் தர்ம சிந்தனை மிகைத்திருந்த காலம் இது. இந்த காலத்துல வெளியே வான்னு சொன்னோன்னு என்ன, வீட்டுல எதுவும் பாம்பு வந்துருச்சான்னு கேட்பாங்க. அதனால வெளியே வர சொல்றீங்களா? புரியுதா? அந்த காலத்தில் தர்ம சிந்தனை மிகைத்திருந்த காலம் இது. மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னடா இவர் வீட்டுக்குள்ளார வராம தோட்டத்துக்குள்ளார வராம வெளியே நின்றுகிட்டே நம்மளை வெளியே வான்னு சொல்றாரு. அப்ப என்னமோ நடந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம் அப்படின்னு அவர்கள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போது அபு தஹ்தா சொல்லுகின்றார்கள், கது அக்ரல்துஹு ரப்பி, எனது இறைவனுக்கு இந்த தோட்டத்தை நான் கடனாக கொடுத்து விட்டேன்னு சொல்லு. அப்ப இந்த காலத்து பெண்ணாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த காலத்து பெண் என்ன செய்தார்கள், இப்படியே ஒரு தலைப்பு வச்சு நம்ம பேசணும். இந்த காலத்து பெண், அந்த காலத்து பெண் சொல்லிட்டு, அந்த காலத்து பெண் உம்முத்தஹதாக என்ன செய்தார்கள், தான் உடுத்தி இருந்த ஆடை, தனது பிள்ளைகள் உடுத்தி இருந்த ஆடை அப்படியே வெளியே வந்துட்டாங்க. என்ன செய்தார்கள், இன்னும் ஒரு நாளைக்கு இருந்துருப்போமே, நாளைக்கு காலையில் வரைக்கும் இருந்துருவோமே, கொஞ்சம் மூட்டை முடிச்சலாம் கட்டிப்போமே, அப்படியே வெளியே வந்து விட்டார்கள். எப்படி அவர்களுக்கு தவக்குள் இருந்திருக்கும், எப்படி நம்பிக்கை இருந்திருக்கும், எப்படி ஈமான் இருந்திருக்கும், கட்டுப்படக்கூடிய தன்மை எப்படி இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். பல ராத்திரி உட்கார்ந்து சிந்திச்சா கூட நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம், அந்த அளவு ஈமானின் நிலை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த அளவுக்கு ஏழைகள் எளியவர்களுக்காக உள்ள தர்ம சிந்தனைகள் அவர்களுக்கு மிகைத்திருந்தன. பல தலைப்புகளில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் வருகிறீர்கள். குறிப்பாக இன்று சகோதரர்களே, நாம் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், இப்ப ஸ்கூல் அட்மிஷன்லாம் நடக்குது, இதில் ஏழை மாணவர்களும் உங்களுக்கு தெரிந்து படித்திருப்பார்கள், அவர்களும் உங்களோடு பாஸ் ஆகி இருப்பார்கள். உங்களிலே பலர் செல்வந்தர்களாக இருக்கலாம், அதிக தொகையை கொடுத்தோ அல்லது தேவையான தொகையை கொடுத்தோ நீங்கள் தேவையான படிப்புகளை பெற்றிருப்பீர்கள், தேவையான இடங்களிலே நீங்கள் அட்மிஷன் வாங்கியிருப்பீர்கள். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களோடு படித்த ஏழை மாணவனின் நிலைமையை, உங்களது தந்தையிடத்திலே, உங்களது தகப்பனார்களிடத்திலே, உங்களது உறவினர்களிடத்திலே செல்வம் இருக்குமேயானால் அந்த செல்வத்தில் உங்களோடு படித்த ஏழை மாணவ அந்த நண்பர்களையும் நீங்கள் உங்களோடு அணைத்துக் கொள்ளுங்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வது புரிகிறதா? எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும் உங்களுக்கு, உங்களது பெற்றோருக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும்? நீங்கள் படித்திருப்பீர்கள், நீங்கள் இப்போது சம்பாதித்துக் கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும் உங்களது உறவினர்களிலே ஏழைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி தேவைகள், படிப்பு தேவைகள் இருக்கலாம். நீ நினைக்கலாம், நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்குற இந்த 1,000 ரூபாய் என்னை வச்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, உங்களால் 1,000 ரூபாய் தான் முடியும் என்று சொன்னால் அந்த 1,000 ரூபாயை கொடுங்கள். இப்படி அல்லாஹ் நல்ல சிந்தனைகளை உங்களது உறவுகளிலே உள்ள ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு கொடுத்தால் அவரிடத்தில் 20,000 ரூபாய் சேர்ந்துவிடும். நிச்சயமாக அவரும் தனது பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஆற்றல் பெறுவார். இது நீங்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்கிற தர்மம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? இன்று முஸ்லிம் பிள்ளைகள் பேங்க்ல வட்டிக்கு கடன் வாங்கி படிக்க வைக்கிறார்கள், நடக்குதா இல்லையா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய ஹராமை அவர்கள் செய்கிறார்கள், அதற்குரிய காரணங்களில் ஒரு காரணமும் செல்வம் உள்ள மக்களுமா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். தாம் பிள்ளைக்கு 5 லட்ச ரூபாய் என்ன, 10 லட்ச ரூபாய் என்ன, ஒருத்தர் சொல்றாருங்க, எங்க அவன் தான் மார்க் எடுக்கல, எங்க MBBS டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை, அதுக்கு வந்து அரசாங்கத்தில் சீட்டு வாங்கணும்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும், அவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும், அவருக்கு அவ்வளவு மார்க் எடுக்கல, இவ்வளவு தான் மார்க் எடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த மார்க்கை வச்சு வேற எங்கேயாவது ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கணும்னு சொன்னா 50 லட்ச ரூபாய் இல்லாம வாங்க முடியாது, 50 லட்ச ரூபாய் பிரட்டுறதுக்கு தயாராயிட்டார். அது என்ன பிரச்சனை இல்லை, தயாராகல, அதனால இல்லை பிரட்டி கட்டிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனா இதே நேரத்தில் ஒரு 5,000 ரூபாய் ஒரு ஏழை மாணவன் ஃபீஸ் கேட்டு வந்தபோது 5,000 ரூபாய் எங்களால் கொடுக்க முடியாது, இந்தாங்க ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்ப தனக்கு என்று வந்துவிட்டால் அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு அற்பமான தொகையாக, சாத்தியமான தொகையாக மாறிவிடுகிறது செல்வந்தர்களுக்கு. ஆனால் தன் சமூகத்தில் உள்ள ஏழைகள் என்று வந்துவிட்டால் அது தனக்கு சாத்தியமானதாக இருந்தாலும் கூட அது தனக்கு சிரமமானதாக மாறிவிடுகிறது என்றால் இவர்களெல்லாம் ஷைத்தானை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தானின் வாக்கை நம்பியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தானின் ஆசைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யார் இப்படி ஏழைகள் தன்னை தேடி வரும்போது அல்லாவின் விருப்பத்தை முற்படுத்தி, அல்லாவின் ஆசையை முற்படுத்தி தர்மம் கொடுத்து அந்த ஏழை எளியவர்களை தன்னோடு அரவணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்கை நம்பிக்கை கொண்டவர்கள். இவர்கள் அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய அந்த கடனை இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி பெருக்கி கொடுக்கிறான். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் ஒரு ஏழைக்கு தர்மம் கொடுக்கும் போது அந்த தர்மத்தை அல்லாஹ் தனது வலதுகையிலே வாங்கிக் கொள்கிறான், அதை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான், வளர்த்து கொண்டே இருக்கிறான். எப்படி உங்களிலே ஒருவர் தனக்கு தனது குதிரைக்கு பிறந்த அந்த குதிரை குட்டியை பாசத்தோடு பிரியத்தோடு வளர்ப்பாரோ அதுபோன்று அல்லாஹ் அந்த தர்மத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறான். மறுமையிலே வரும்பொழுது அதை ஒரு பெரிய மலையாக பார்ப்பார். அப்ப இன்றைக்கு நாம் கொடுக்கிற இந்த 5 ரூபாய், 50 ரூபாய், 500 ரூபாய், 5000 ரூபாய் இந்த தர்மமானது நமது பார்வையிலே இன்று ஒரு லேசான ஒரு சின்ன ஒரு தர்மமாக, சின்ன ஒரு நன்மையாக இருக்கலாம். ஆனால் மறுமையிலே மலை போன்ற நன்மையாக அதை பார்க்கும் போது அப்போது அடியான் சந்தோஷப்படுவான், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஒரு உயர்வை, அந்த ஒரு சிறப்பை நாம் அடைய வேண்டும் என்று திட்டமிடுவோம், அதற்காக முயற்சி செய்வோம். அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த செல்வம், கவனமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த செல்வம் நான் சுகம் அனுபவிப்பதற்காக, நான் எனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமல்ல, இந்த செல்வத்தை கொண்டு, இந்த பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய ஏழை எளியவர்கள், அனாதைகள், எத்தீம்கள், மிஸ்கீன்கள், தேவை உடையவர்களை நான் ஆதரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று உணருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்கக்கூடிய பக்குவம் வரும் இன்ஷா அல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.